السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. لا أقسم بهذا البلد، وأنت حل بهذا البلد، ووالد وما ولد، لقد خلقنا الإنسان في كبد. دنيتكم مريادكم مريا سهود الرجلي والف ننبر الرجلي فيسا پڑکوڑية وشيئنگل ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில அவசரமாகவும் அவசியமாகவும் அமல் செய்வதற்கு தேவையான சில முக்கியமான விஷயங்கள். அமல் செய்கிற நோக்கத்தோட கேளுங்க. அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் பேசக்கூடிய விஷயங்களை அமல் செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நசீபாக்குவானா. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தாலா இஸ்லாத்துக்கு அடுத்ததாக நமக்கு தந்திருக்கக்கூடிய பெரிய நியமத் என்ன என்று கேட்டால், சில நேரங்களில் சிலர் சொல்லலாம் ஆரோக்கியம், சிலர் சொல்லலாம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறிவு இஸ்லாத்துக்கு அடுத்தது பெரிய ஞாபகம் அதுதான். சிலர் வேறு வகையான பல விஷயங்களை சொல்லலாம். உண்மையில இஸ்லாத்துக்கு அடுத்ததாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஞாபகம் இருக்கிறது என்றால் அதுதான், நாங்க நல்ல நிலையில இருக்கும் பொழுது எங்களுடைய பெற்றோர்கள் உயிரோட ஹயாத்தோடு இருக்கிறது. இது ஒரு பெரிய ஞாபகம். இஸ்லாத்துக்கு அடுத்தது எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய ஞாபகம் எங்களோட ஆரோக்கியம் அல்ல, எங்களோட அறிவு அல்ல, பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்கிறது. இப்ப மனிதனுக்கு இஸ்லாத்துக்கு அடுத்ததாக சொர்க்கத்துக்கு போறதுக்கு மிக ஷார்ட் வே, லேசான ஒரு வழி இருக்குது என்றால் அது பெற்றோர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்ன ஜிப்ரீல் அலைஹி இஸ்லாம் அவர்களுடைய துஆக்கள்ல ஒன்று, அந்த மனிதன் நாசமாகட்டும், யார் அவர் பெற்றோர்கள் ஒருவரோ அல்லது இருவரோ உயிரோட இருந்து அவர்களால யார் சொர்க்கம் போகலையோ, பெற்றோர்கள் உயிரோட இருக்கிறார்கள், இவர் பருவ வயதை அடைந்து நல்ல நிலைக்கு வரும் பொழுது அதற்கு பின்னாலேயும் சொர்க்கத்தை தவற விடுகிறார், இவர் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொல்றார். அன்பான சகோதரர்களே, உலகத்துல நமக்கு பலர் உபகாரங்கள் செய்திருக்கிறார். இந்த உபகாரிகள் எல்லாம் பலர் பல வகையில் உதவிகள் செய்திருக்கிறார்கள், உபகாரங்கள் செஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு நாங்க மனசால நினைக்கிறோம் இவர்கள் நன்றிக்குரியவர்கள் என்று. இந்த உபகாரிகள் எல்லாம் மிகப்பெரிய உபகாரம் செய்தவர்கள் யார் என்றால் எங்களுடைய பெற்றோர்கள். சில வாலிபர்கள் தாயை பார்த்து தகப்பனை பார்த்து சில கட்டங்கள்ல கோபத்தோட கேட்பா, என்ன செஞ்சிருக்கு நீங்க எங்களுக்கு, என்ன செஞ்சீங்க எங்களுக்கு. அன்பான வாலிபர்களே, இந்த கேள்வியை நாங்க எங்களுடைய பெற்றோர்கள்ட்ட, தாயிட்டையாக இருக்கலாம் தகப்பன்ட்டையாக இருக்கலாம், கேட்கும் பொழுது அவர்களுக்கு முன்னால் ஒரு வீடியோ ஒன்று ஓடும். அந்த வீடியோவை எங்கேயும் அப்லோட் பண்ண இயலாது. அந்த வீடியோ எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் விளங்காது. அந்த வீடியோ விளங்குறதுக்கு எங்களுக்கு காலம் இருக்கு. எங்களையும் ஒருத்தன் வளர்றான், அவன் கேட்கும் பொழுது அந்த வீடியோ எங்களுக்கு முன்னால வரும். மிக மோசமான கேள்வி, ஒரு மகன் ஒரு மகள் தன்னுடைய பெற்றோரிடத்துல கேட்கக்கூடிய மிக மோசமான கேள்விதான் இது. என்ன செஞ்சிருக்கிறீங்க, வாப்பா என்ன செஞ்சாரு எங்களுக்கு. ஒரு மரத்திடத்துல மரம் ஒன்று, மரத்துடைய தண்டு இருக்குது, கிளைகள் இருக்கு, இந்த கிளை கேக்குது தண்டு இடத்துல நீ என்ன செஞ்சிருக்கிறா எங்களுக்கு, இதுக்கு என்ன பதில்? அன்பான சகோதரர்களே, பெற்றோர்கள் எதுவுமே செய்யாவிட்டாலும் சரி, அவர்கள் மிகப்பெரிய உபகாரிகள். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியிலையும் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். தாய்ப்பாலுடைய பலத்துலதான் நாங்க பேசுறோம். இன்றைக்கு நாங்க பெரிய ஆட்கள் மாதிரி பேசுறது எல்லாம் இருக்குது, தாய்மார்கள் எங்களுக்கு பால் ஊட்டிய அந்த தாய்ப்பாலுடைய சக்தியில பேசுறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் நாங்க பேசக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் நாங்க எங்களுடைய பெற்றோர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சிறியவர்களாக இருக்கிற நேரத்தில் அவர்கள் எங்களோட, எங்களுக்கு ஒன்னும் விளங்குது இல்ல, வெறும் அளவும் சிரிக்கவும் அல மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கிற நேரத்தில் அவர்கள் எங்களை வச்சுட்டு எங்கட மொழியில நாங்க பேசக்கூடிய அந்த பாசையில பேச இல்லை என்றிருந்தால் நாங்க எல்லாம் ஊமைகளாக போயிருப்போம். மனிதன் தாய் தகப்பனுடைய அந்த வார்த்தைகளாலேயே பேசப்படுகிறான். பேசுறதற்கு பாசைய மட்டும் இல்ல, பேசுகிற சக்தி கூட அதன் மூலமாகத்தான் உண்டானது. அவனுடைய நன்றி, நல்ல வயதுக்கு வந்து நல்ல பாசைகள் எல்லாம் வெளியில போய் படிச்சதுக்கு பின்னால அதே நாவினால தாய் தகப்பன பதம் பார்த்துருவான். இதுதான் நாங்கள் திருப்பி கொடுக்கக்கூடிய நன்றி. அன்பான சகோதரர்களே, மிகப்பெரிய உபகாரம் செய்தவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள். அரபியில சொல்லுவார்கள், கத்ருன் ஞாமதி பாத ஜவாலிஹாய், மனிதனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு அருளாக இருந்தாலும் அதனுடைய பெருமதிய எப்ப விளங்குவான் என்றால் அது இல்லாம போனதுக்கு பின்னாலதான். ஆரோக்கியம் இருக்குது, பொறுமதி விளங்குதே இல்லை, இல்லாம போனா தெரியும். இது மாதிரி பெற்றோர்கள் இருக்கிற வரைக்கும், தாய் இருக்கிற வரைக்கும் சும்மா ஒரு கிழவிதான் அவள். வீட்டுல எங்கட கண்களுக்கு அப்படிதான் தெரியுதா, சும்மா ஒரு பொம்பளை, சாதாரண பொம்பளை, பெருசா படிச்சுமே இல்ல, ஒண்ணும் இல்ல. மனைவி இருக்கிற வரைக்கும் மனைவி அப்படிதான் எங்களுக்கு தெரியுறா, ஒன்னும் படிச்சு இல்ல, சும்மா எதுவும் பெருசா ஒண்ணும் இல்ல என்று நினைக்கிறா. அன்பான சகோதரர்களே, அந்த அருமை எப்ப தெரியும் என்றால் பிரிஞ்சா தெரியும், போனா தெரியும். ஆண்கள் பெருசா நினைக்கிறாங்க, நாங்க தான் ஊட்டை நடத்துறோம், குடும்பத்தை நடத்துறோம், நாங்க தான் சம்பாதிக்கிறோம், கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வாரோம், எங்களாலதான் குடும்பம் ஓடுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற அந்த தாய் போனால் தெரியும் யாரால குடும்பம் ஓடியது என்று. சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு குடும்பம், பெற்றோர்களும் 8 அல்லது 9 பிள்ளைகள், திடீரென்று அந்த தாய் வஃபாத் ஆகினார். ஒரே ஒரு நாள் தன் ஒரே ஒரு நாள் முழு குடும்பமும் சிதறி போச்சு. சொந்த வீடு இருந்தது, நல்ல வசதி இருந்தது, ஆனால் நிறைய பொம்பளை பிள்ளைகள் பெரியதுல இருந்து சின்னது வரைக்கும் சிதறி போனாங்க. 8 பேரும் 8 இடத்துக்கு இருக்கிற வரைக்கும் அருமை தெரியறது இல்ல, போனதுக்கு பின்னாலதான் அதனுடைய பெருமதிய மனிதன் புரிந்து கொள்றார். அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் எங்களுக்கு மிக அழகாக சொல்லி தந்திருக்கு, ஆரம்பத்திலேயே புரிஞ்சு கொள்ளுங்க. அனிஷ்குர் லி வலிவால், இதே குரானுடைய அற்புதமான ஒரு வார்த்தை. அல்லாஹு தஆலா சொல்றான், மனிதனே எனக்கும் உன்னோட உம்மை வாப்பாக்கும் நன்றி செலுத்து. ஒரு ஆளோட இன்னொருத்தரை இணைக்கிறதுக்கும் ஒரு அந்தஸ்து வேணும். நான் போன பிளைட்ல நாட்டுடைய ஜனாதிபதியும் போனார் என்றதனால நானும் ஜனாதிபதியும் போனோம் என்று யாரும் சொல்ல மாட்டான். ரெண்டா இவரு அப்படி ரெண்டு பேருக்கும் இடையில வெளிப்படையில அந்தஸ்துல தரத்துல வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆன்ல எப்படி சொல்றான் என்று பாரு, மனிதனே எனக்கும் உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து. இதை விட என்ன இருக்குது, அவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருக்கு குர்ஆன். மார்க்க பெற்றோர்களை அந்த அந்தஸ்துல தான் வச்சிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, பெரும்பாவங்களில் எல்லாம் மிக பெரும் பாவத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா, பெரும்பாவத்தை அல்ல பெரும்பாவங்களில் எல்லாம் அக்பருல் கபாயிர், மிக பெரும் பாவத்தை சொல்லட்டுமா. சொன்னார்கள், அல் இஷ்ராக்கு பில்லா, முதலாவது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, இரண்டாவது வஹுகூகுல் வாலிதைன், பெற்றோர்களை நோவிப்பது, துன்புறுத்துவது. பெரும்பாவங்கள்ல பெரிய பாவம் என்னன்னு எங்கள்கிட்ட கேட்டா எங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு, அதான் நாங்க சொல்லுவோம். என்ன சொல்றாங்க, ஷிர்க்குக்கு அடுத்தது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுக்கு அடுத்தது பெற்றோர்களை துன்புறுத்துறது தான் பெரும்பாவங்கள் எல்லாம் மிக பெரும்பாவம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த பாவத்திலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானா. சில நல்ல மனிதர்கள் கூட அறியாத்தனத்தின் காரணத்தினால் இந்த பாவத்துல மாட்டிக்கொள்றாங்க. அல்லாஹு தஆலா எங்களையும் எங்களுடைய பரம்பரையையும் இந்த பாவத்திலிருந்து பாதுகாப்பானா. ஒரு மனிதர் வந்தார் யமன்ல இருந்து மதீனாவுக்கு 1400-1500 கிலோமீட்டர்கள் தூரம், இடையில எத்தனையோ பெரிய பெரிய மேடுகள், பல நாட்களுடைய பயணம. இவ்வளவு பெரிய ஒரு பயணம் செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வாரார். வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு பெரிய தூரத்தை நான் கடந்து வந்திருக்கிறேன், வந்திருக்கிற நோக்கம் என்னண்டா, உங்க உபாயுக உங்கள்கிட்ட பையத் செய்யறதுக்காக வந்திருக்கிறேன். எதற்காக பையத், ஹிஜ்ரத்துக்காகவும் அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறதுக்காக நான் போக வேணும், ஜிஹாதுக்காக போக வேணும், அதற்காக வேண்டி பைய செய்ய நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களோட பெற்றோர்கள் ஹயாத்தோட இருக்கிறார்களா? சொன்னார்கள், பெற்றோர்கள் யமன்ல ஹயாத்தோட இருக்கிறாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபர்ஜ் ஃபஅஹ்ஸின் ஸுஹ்பதஹுமா, திரும்பி போங்க யமனுக்கு. எவ்வளவு தூரம் வந்திருக்கிறார், 1400-1500 கிலோமீட்டர்களை தாண்டி வந்திருக்கிறார், திரும்பி போங்க. நீண்ட நேரம் அவர்களோட பேசி போட்டு சொல்லல இது, இவ்வளவுதான் அவர்களுக்கு சொன்னது, திரும்பி போங்க, உங்களுடைய பெற்றோர்களோட இருந்து அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்க. ஃபஇன்னல் ஜன்னத ஸம்ம, உங்களோட சொர்க்கம் அங்கதான் இருக்குதேடா, உங்களோட சொர்க்கத்துக்கு நீங்க இங்க வர தேவையில்லை, உங்களோட சொர்க்கம் யமன்ல தான் இருக்குது. இன்னொரு மனிதர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்காக செல்வதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி தாருங்கள். சொன்னார்கள், அஹய்யுன் வாலிதாத், பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்கிறாங்களா? ஆம் என்று சொன்னார்கள். உங்களுடைய ஜிஹாத நீங்க அங்க செய்யுங்க, அவர்களுக்கு ஹிதுமத் செய்யுங்க. பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது ஜிஹாதுக்காக போக கூடாது என்ற ஒரு சட்டம் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய நிலைகளை பாக்குறாங்க, கூடுதலான தேவை அங்க இருந்தால் அவர்களுக்கு அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கறதுக்கு வழிகாட்டுறாங்க. இஸ்லாம் எவ்வளவு பெரிய ஒரு மதிப்பையும் அந்தஸ்தையும் பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கிறது என்றதை இதன் மூலமாக எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். அன்பான சகோதரர்களே, குர்ஆன்ல ஒரு ஆயத் இருக்குது, அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து பெற்றோர்களுக்கு நீங்க எவ்வளவு பணியணும் என்றத சொல்றாங்க. உலமாக்கள் சொல்றாங்க பணியறதுக்கு, பணிஞ்சு நடக்கிறதுக்கு, அதை விட சொல்றதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று அரபியில இல்ல, இருந்து அதான் அல்லாஹ் சொல்லி இருப்பான். அதுக்கு அடுத்தது சொல்றேன்னா சுஜூது செய்யுங்க என்று சொல்லணும். சுஜூது என்றது அல்லாஹுக்கு மட்டும்தான். ஆக கடைசி தரத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையாக, உச்சத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். உன்னுடைய தாய்க்காக, தகப்பனுக்காக, உங்களுடைய பெற்றோர்களுக்காக அன்புடைய அந்த அந்த இறக்கையை நீங்கள் பணியுங்கள். மனிதனுக்கு இறக்கை இல்ல, பறவைகளுக்கு இறக்கை இருக்கிறது. அந்த பறவைகள் தம்முடைய குஞ்சுகளை இறக்கையால பாதுகாக்கும். அதை சொல்றது மாதிரி அல்லாஹ் சொல்றான், பெற்றோர்களுக்காக உங்களுடைய இறக்கைகளை இறக்கைகளை நீங்கள் பணியுங்கள். அவர்களுக்காக இந்த துவாவை நீங்கள் கேளுங்கள் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அன்பான சகோதரர்களே, அந்த அளவுக்கு பணியை சொல்றது பெற்றோர்களுக்கு அவ்வளவு பணிஞ்சு நடங்க. பணிஞ்சு நடங்க என்று சொல்றதற்கு இதுக்கு அங்கே அரபியில் ஒரு வார்த்தை இல்லை. எங்கேயாவது எங்களுக்கு ஒரு வலி, அல்லாஹ்வுடைய வலி, இவர் துவா கேட்டா கபூல் ஆகும் என்ற ஒரு வலி எங்களுக்கு கிடைச்சிட்டா நாங்கள் எவ்வளவு ஆசைப்படுவோம் இவர்கிட்ட போய் சொல்லி ஒரு துவாவை எடுத்துக்கொள்ளணுமே. அல்லது ஹஜருல் அஸ்வத் கல்லு முல்தசம் இருக்குது, முல்தசம் கிட்ட கபாவுடைய வாசலுக்கு பக்கத்தில் கேட்கக்கூடிய எந்த துவாக்களும் மறுக்கப்பட மாட்டாது, கபூலாகும். ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு துவா கேட்கறதுக்கெண்டா நாங்கள் எவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பமாக நினைப்போம். பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய வலி நேசர் முஸ்தஜாபு தஅவா துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மனிதர் சந்திச்சா எவ்வளவு ஆசைப்படுவோம் அவர்கிட்ட நெருங்கி துவாவை பெற்றுக்கொள்ளணும் என்று. அன்பான சகோதரர்களே, குழந்தைகளுடைய விஷயத்துல பெற்றோர்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் அத்தனை பேரும், அந்த பெற்றோர்கள் எந்த வகையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருமே முஸ்தஜாபு தஅவாத், துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்கள். வாழ்க்கையில துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பெரிய வலிய சந்திச்சு அவர்கிட்ட துவாவை அடைஞ்சு கொள்றதும், வீட்டுக்குள்ள இருந்து எங்கட வாப்பா எங்கட உமாவு கிட்ட ஒரு துவாவை அடைஞ்சு கொள்றதும் ரெண்டும் சமம். அதை விடவும் சொல்றதாக இருந்தால் இந்த ரெண்டாவது துவா இருக்குது, அது உறுதியாக சொல்லப்பட்டிருக்குது. பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய துவாக்கள் அல்லாஹ்விடத்துல மறுக்கப்பட மாட்டாது, எந்த திரையும் இல்லாம ஏற்றுக்கொள்ளும். அது துவாவாக இருந்தாலும் சரி, பதுவாவாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் செய்யக்கூடிய பதுவாக்கள் இருக்குது, இதுவும் அப்படிதான். மகன் அல்லாஹ்வுடைய வலியாக இருந்தாலும் தாய் தகப்பனுடைய பதுவாக்கள், அது பதுவாவுக்கு ஆளாகினா அது நிச்சயமாக அவரையும் பாதிக்கும். ஹதீஸ் மனிதருடைய சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய வலி ஜுரைஜ் என்று ஒருவர் இருந்தார். ஜுரைஜ் இவர் எவ்வளவு பெரிய இபாதத்தாளி என்றால், இது முந்திய சமூகத்தில் முந்திய உம்மத்தில் இருந்த ஒருவர். அவர் தனக்கென்று சொல்லி ஒரு மஸ்ஜிதை கட்டி, தனக்கு அவருக்கு மட்டும்தான் பள்ளி அது ஆலயம், அந்த பள்ளியை கட்டி அவர் அதுல இருந்து இபாதத் செய்யறது மட்டும்தான் அவருடைய வேலை. இந்த நேரமும் தொழுகையிலேயே இருப்பார். இவ்வளவு பெரிய இபாதத்தாளி மக்களுக்கு மத்தியில ஜுரைஜன் நல்லவர் என்றால் ஜுரைஜ் தான் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு எல்லாரிடத்திலேயும் பிரபல்யமாக இருந்தார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். ஒரு நாள் தாய் போறாங்க மகனை கூப்பிடுறதுக்கு, அல்லாஹ்வுடைய வலியுடைய தாய் மகனை கூப்பிடுறது ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி போறாங்க. அவருடைய மஸ்ஜித், அவருடைய அந்த அந்த ஆலயம் இருக்குது, அது வந்து கொஞ்சம் பூமியிலிருந்து ஒசரமாக கட்டப்பட்டிருந்துச்சு. தாய் கீழே இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபி அவங்க செஞ்சு காட்டினாங்க, தன்னுடைய ரெண்டு கையையும் இப்படி வச்சு ஜுரைஜ் என்று கூப்பிடுறா. இவர் தொழுகையில் இருக்கிறார், தாயுடைய சத்தம் கேட்கிறது, இவட மனசுல வருது உம்மி வசலாத்தி, உம்மா கூப்பிடுறாங்க தொழுது கொண்டிருக்கிறேன், இப்ப உம்மாக்கு பதில் சொல்றதா, தொழுகைய தொடர்றதா, தொழுகையை விடுறதா, அல்லது நான் தொடர்ச்சியாக தொழுகிறதா என்ற ஒரு எண்ணம் வருகிறது. இந்த எண்ணத்துல அப்படியே தொழுதே முடிச்சிடுறார். தாய் போயிட்டாங்க, திரும்ப வந்தா கைகளை வச்சு அதே மாதிரி ஜுரைஜ் என்று கூப்பிடுறா. இவர் தொழுகையில் இருக்கிறார், தொழுகையை விடுறதா, உம்மாக்கு பதில் சொல்றதா என்று சொல்லி தொழுகையிலே இருந்துட்டு. மூணு தடவை இப்படி நடந்தது. கடைசி தடவையில அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்திருக்கலாம், அவர்கள் சின்னொரு வார்த்தையை சொல்லி திட்டாங்க, பதுவா செஞ்சிட்டாங்க. இந்த தப்புல ஈடுபடக்கூடிய பெண்களுடைய முகத்தை அல்லாஹ் உங்களுக்கு உனக்கு காட்டுவானாக, தப்புகள் செய்யக்கூடிய மோசமான பெண்கள் இருக்கிறார்களே, இவர் விபச்சார பெண்கள்,
இவர்களுடைய முகத்தை உனக்கு காட்டுவானாக என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. இவ்வளவு பெரிய ஒரு மனிதர், அந்த பாவத்தை இவர் நினைச்சு கூட பார்க்காத ஒருவர் சொல்லிட்டு போயிட்டாங்க. சம்பவம் எல்லாம் முடிஞ்சு இப்பொழுது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அந்த தாயுடைய வார்த்தைகள் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த சமூகத்துல சிலருக்கு இவரோட ஒரு பொறாமை உண்டாகுது, இவருக்கு ஏதாவது சதி செய்ய வேணும் என்று. இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கல, பல நாட்கள், பல மாதங்கள் அல்லது பல வருஷங்கள். ஒரு சமூகம் திட்டமிடுறாங்க என்ன செய்யலாம், அதுல ஒருவர் போய் ஒரு மோசமாக நடக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்துல போய் அவளை தயார் பண்றாங்க. அவள் என்ன செய்தா, எங்கேயோ ஆடு மேய்ச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனோட தான் கெட்ட தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு எப்படியோ வயிற்றுல புள்ள வந்துருச்சு. வயிற்றுல புள்ள கிடைக்கக்கூடிய கட்டமும் வந்துருச்சு. புள்ள கிடைச்சதும் வந்து குடும்பத்திட்ட ஊர்ல சொன்னா, இது யார்ட புள்ள, ஜுரைஜிட புள்ள, யார் தொழுகையில இபாதத்துல இவ்வளவு பெரிய வலியுள்ளவாக இருக்கிறாரோ அவரோட புள்ள என்று சொல்லிட்டா. மக்கள் கேக்கல்ல பாக்கல்ல நேராக வந்தாங்க, அவரோட மஸ்ஜிதை உடைச்சி தூளாக்கிட்டாங்க. இவருக்கு அடி அடி என்று அடித்தார்கள். இவருக்கு என்ன நடந்தது என்றே தெரியாது. கேக்குறாங்க, என்ன எதற்காக எனக்கு இந்த தண்டனை தாரீங்க, எதற்காக என்றா கேக்குறீங்க, என்ன நடந்தது? சொன்னார், இல்ல நான் அந்த புள்ளைய பார்க்க போனாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அந்த நேரத்துல ஒரு உண்மையில ஒரு பெரிய வலி, அவருக்கு அல்லாஹு தஆலா ஒரு சக்தியை கொடுத்தான். அந்த குழந்தைய பார்த்து எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சொன்னார், குழந்தையே உன்னுடைய தகப்பன் யாரு? அந்த குழந்தைக்கு அல்லாஹ் பேசுகிற சக்தியை கொடுத்தான். அந்த குழந்தை அப்பதான் சொல்லுது, என்னுடைய தகப்பன் வந்து இன்ன ஆடு மேய்க்கக்கூடிய அந்த இடையன் தான், அவன் தான் இதுக்கு காரணம் என்ற விஷயத்த அந்த பிள்ளையுடைய வாயிலிருந்து அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நேர் மாத்தமாக அவருடைய நிலைமையை மாத்தினான். ஏதோ தாயுடைய பதுவா அப்படியே நடந்துச்சு, கண்டுட்டான், முகத்தை அல்லாஹ் காண வச்சான். பிறகு கூட்டம் வந்து அங்க கூட உங்களுக்கு தங்கத்தால வேணும் என்றாலும் உங்களோட மஸ்ஜித நாங்க கட்டித்தாரோம். அவர் சொன்னார், இல்ல இல்ல இருந்த மாதிரி கட்டி தந்தா போதும். என்னுடைய ஒரு நண்பர் இருக்கிறார், அவர் சொல்லுவாரு, எனக்கு உம்மட கோல் வந்தா எப்பையும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வச்சு ஜுரைஜ் என்று கூப்பிட்டாங்களே, அந்த அந்த சத்தம் எனக்கு அப்படிதான் கேக்குது. எந்த மீட்டிங்ல இருந்தாலும் சரி, எந்த முக்கியமான வேலையில இருந்தாலும் சரி, அந்த கோலுக்கு நான் ஆன்சர் பண்ணாம விட்டுறதில்லை. அல்லாஹ்வுடைய வலியாக இருந்தாலும் தாயுடைய துவா பத்துவா என்று வரும் பொழுது அது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு நினைக்கிறாங்க, சொல்றாங்க, எங்கட முன்னேற்றத்துக்கு எங்கட வாப்பா தான் தடை, இவர் ஈக்கிற வரைக்கும் எங்களுக்கு கல்யாணம் நடக்காது, இவர் ஈக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒரு தொழில தேடி போக இயலாது. நிறைய பேர் சிலர் சொல்றாங்க, சிலர் மனசுக்குள்ளா நினைக்கிறாங்க, எங்கட பெற்றோர்கள் எங்கட முன்னேற்றத்துக்கு தடை என்று நினைக்கிறாங்க. எல்லாத்திலையும் தலை போடுவாரு, எதையும் கேட்பாரு, அசஞ்சபாடு இல்ல. அன்பான சகோதரர்களே, பெற்றோர்கள் முன்னேற்றத்துக்கு தடை அல்ல, பெற்றோர்கள் தான் முன்னேற்றத்துக்குரிய அடிப்படையான காரணிகள். சொல்லுங்க அவங்களுக்கு துவா செய்ய சொல்லி அந்த வார்த்தைகள், அவங்க படிச்சு தர தேவை இல்லை, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் துவாக்கள் போதும் எங்கட முன்னேற்றத்துக்கு. செய்துனா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள்ட்ட ஒரு மனிதர் கேட்கிறார், இப்னு அப்பாஸ் அவர்களே, தாய் தகப்பனை துன்புறுத்த கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உகூக், தாய் தகப்பனை துன்புறுத்துறது என்றால் என்ன, அடிக்கிறதா, ஏசுறதா, உதைகிறதா, எதை சொல்லப்பட்டிருக்கிறது? இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், லவ் நஃபத அஹதுக்கும் ஸௌபஹு, ஒருவர் தன்னுடைய உடுப்பை எடுத்து வாப்பாவுக்கு முன்னால உதர்றார், ஃபதாரல் குபாரு இலா அபீஹி, அந்த உடுப்புல அந்த இருக்கக்கூடிய தூசு வாப்பாவை நோக்கி பறந்து போகுது. குதிப இந்தல்லாஹி ஆக்கன் சொன்னார்கள், இவரும் தந்தையை துன்புறுத்தியவனாக அல்லாஹ்விடத்தில் எழுதப்படுவான். இதை விட என்ன சொல்ல வேண்டி இருக்குது? துன்புறுத்துறது என்று சொன்னா அடிக்கிறது, உதைகிறது, ஏசுறது அல்ல, அது மட்டுமில்ல, இது கூட பெற்றோர்களை துன்புறுத்தல சேரும் என்று சொல்கிறார். அன்பான சகோதரர்களே, சஹாபாக்கள் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற அந்த சஹாபாக்கள் பெற்றோர்களுடைய விஷயத்துல எப்படி இருந்தாங்க? சைதுனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு நாள் இரவு படுக்க போகிற நேரம் தாய் தண்ணி கேட்டான், குடிக்கிறது தண்ணி தாங்க மகன் என்று. மகன் எடுத்துக்கொண்டு வரார், அதுக்குள்ள தலையை வச்சவங்க தூங்கிட்டாங்க. இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு பாக்குறாங்க, இப்ப எழுப்பாட்டுறதா, அயர்ந்து தூங்கி இருக்கிறாங்க, எழுப்பாட்டக்கூடாது. பிறகு யோசிக்கிறாங்க, சரி தண்ணிய பக்கத்துல வச்சுட்டு போயிடுவோமா? அப்போ யோசனை வருது, தண்ணிய பக்கத்துல வச்சுட்டு போயிட்டா அவங்க எழும்பினா தண்ணி எங்கன்னு சொல்லி தடமாறுவாங்க. அதனால இப்ப எழுப்பாட்டவும் கூடாது, தண்ணிய வச்சுட்டு போகவும் கூடாது, தண்ணியை வச்சுட்டு அப்படியே நின்று கொண்டிருந்தாங்க. எலும்புற வரைக்கும் தாய் எலும்புற வரைக்கும் மாணவர்கள் கண் திறக்கல, கலைப்பானது, மிக கஷ்டம், நின்று கொண்டிருக்க முடியல, உட்கார்ந்து கொண்டாங்க. நீண்ட நேரம் போகுது, தாய் எலும்பல்ல, இப்ப தூக்கம் வர ஆரம்பிக்குது. இப்ப எலும்பி நின்று கொண்டாங்க, பிறகு கலைப்பானது, உட்கார்ந்து கொண்டாங்க, தூக்கம் வரும் பொழுது எழுந்து நின்றாங்க. இப்படியே செஞ்சு 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 அதிகாலை ஆச்சு. சுபஹானதுக்கு பின்னால தாய் எழும்புறாங்க, அப்ப கையில தண்ணியை கொடுக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, இதுதான் தாய் தகப்பனை கவனிக்கக்கூடிய முறை என்றது. பனு இஸ்ராயல்கள் ஒரு மனிதனுடைய சம்பவம் இதே மாதிரி சொல்லப்ப, ஒரு கஷ்டமான கட்டத்துல மாட்டிக்கொண்ட நேரத்துல தாய்க்கு செஞ்ச ஒரு ஹிதமத்தை அல்லாஹ்விடத்துல சொல்லி துவா கேட்டார், அல்லாஹு தாலா அவர்களுக்கு விடுவேப்படுத்தி கொடுத்தார். இந்த மாதிரியான செயல்கள், ஒவ்வொரு ரகசியமான அமல்கள் ஒவ்வொருத்தையும் இருக்க வேண்டும். இதை சொல்லி துவா கேட்டா கபூல் ஆகும். யாரெல்லாம் நான் என் தாய்க்கு இப்படி செஞ்சிருக்கிறேன், என் வாப்பாக்கு நான் இப்படி செஞ்சிருக்கிறேன் என்றதை சொல்லி துவா கேட்கும் பொழுது இந்த துவாக்கள் கபூல் ஆகும். சஹீஹ் புகாரியில் இந்த ரிவாயத் வந்திருக்குது. இந்த மாதிரியான ரகசியமான அமல்கள் வீட்டுக்குள்ள நிறைய செய்யலாம். எங்களுக்கு செஞ்சு பாதுகாத்து வச்சுக்கொள்ள வேண்டும். சைதுனா அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய தாயார் ஒரு நாள் கூப்பிடுறாங்க, அபு ஹுரைரா என்று சொல்லி இவர்கள் லபைக் என்று சத்தமாக சொல்லிட்டாங்க. உம்மா கூப்பிடுறாங்க, உம்மாவுடைய சத்தத்தை விட பெரிய சத்தத்துல, ஏன் உம்மா என்று கேட்டாங்க. பிறகு அவர்களுக்கு கவலை வர ஆரம்பிச்சு, யோசனை வர ஆரம்பிக்கு, தாயுடைய சத்தத்தை விட நான் என்னுடைய சத்தத்தை உசத்திட்டேனே, பெரிய ஒரு பாவம் செஞ்சிட்டேன். உடனே உட்கார்ந்து அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யறாங்க. தௌபா செஞ்சு போட்டு பசாருக்கு போய் ரெண்டு அடிமைகள் வாங்குறாங்க. ரெண்டு அடிமை வாங்குறடா, நீங்க நினைக்கவாலாம் 10 ரூபா 20 ரூபா கொடுத்து வாங்குறேன். இன்றைக்கு ஒரு வாகனம் வாங்குறதும் அந்த காலத்துல ஒரு அடிமை வாங்குறதும் சமம். இன்றைக்கு ஒரு வாகனம் வாங்குறதும் ஒரு அடிமை வாங்குறதும் சமம். அந்த காலத்துல ரெண்டு அடிமைகளை வாங்கினாங்க. ரெண்டு அடிமைகளையும் அல்லாஹ்வுக்காக உரிமையிடுறாங்க. இதை வச்சாவது நான் சத்தத்தை உயர்த்தி பேசின பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கணும் என்று. இந்த சஹாபாக்கள், இந்த பெரிய மனிதர்கள் நாங்க இன்றைக்கு பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டா எப்படி தாங்கிக் கொள்வாங்க? வீடுகள் இதெல்லாம் விவரமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. அன்பான சகோதரர்களே, வாலிபர்களே, பெற்றோர்களுக்கு முன்னால் எங்களோட சத்தங்களை உயர்த்தக்கூடாது. பணிவு வார்த்தைகள்ல பணிவு இருக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுது, வலா தகுல்லஹுமா உஃப், உங்களோட பெற்றோர்களை பார்த்து உஃப் என்ற வார்த்தையை நீங்க பாய்க்க வரணும். உஃப் என்றது, உஃப் என்ற என்னது, சி அல்ல, சி என்றது அதிகமான ஆக்கள் நாங்க சொல்ல மாட்டோம். சாதாரணம் அடிப்போம் வச்சு, அதுதான் உஃப் என்றது. அவங்க சொன்ன வேலையை செய்யதான் போறோம், ஆனா ஒரு இச்சொண்டு போட்டுட்டு தான் நான் செய்வோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்றாங்க, அந்த வார்த்தையை சொல்லிடாதீங்க உங்களோட பெற்றோர்களுக்கு. அல்லாஹு தாலா அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானா? அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய தௌஃபீக் பெற்றோர்களுக்கு நலவு செய்யக்கூடிய, ஹிதமத் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தாரான் என்றால் இது அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய தௌஃபீக்கை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. காரணம் இல்லாம நேசிக்க கூடிய ஒருவர் உலகத்துல இருக்கிறார் என்றா யார், யார சொல்ல போறீங்க? பலர் நேசிக்கிறாங்க எங்களை, அதுக்கு பின்னால காரணம் இருக்கு. அந்த காரணங்கள், நோக்கங்கள் இருக்கு. நோக்கம் நிறைவேறாட்டி அந்த 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 நேசம், அந்த அன்பு கோபமாக மாறும். மனைவி நேசிக்கிறா கணவனை, ஆனா அதுக்கு பின்னால சில நோக்கங்கள் இருக்கு. அதை நோக்கமாக கற்பனை செய்யாட்டியும் சில காரணங்கள் இருக்கிறது, அது நிறைவேறலண்டா மறுபக்கமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். பிள்ளைகள் நேசிக்கிறாங்க பெற்றோர்களை, காரணங்கள் நோக்கங்கள் இருக்கிறது, நோக்கம் நிறைவேறாத பொழுது அவர்களுக்கு கோபம் வருகிறது. இது மாதிரி நண்பர்கள் எங்களோட மிச்சம் க்ளோஸ் ஆகிக்கிறாங்க, மிச்சம் எங்களை விரும்புறாங்க, நோக்கம் இருக்குது, நோக்கம் பூர்த்தியாக இல்லைன்னா தூரமாகிடுவாங்க. ஆனால் தாயும் தகப்பனும் நேசிக்கிறாங்க, இந்த நேசத்துக்கு ஏதாவது நோக்கம் இருக்குதா? எந்த காரணமும் எந்த நோக்கமும் இல்லாமல் நேசிக்க கூடியவர்கள் தான் எங்களுடைய பெற்றோர்கள். ஒரு மனிதனுடைய இயல்பு வயசு போக 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 அவனுக்குள்ள சின்ன புள்ள தன்மை உண்டாகும். 50, 60, 70 வயசை தாண்டும் பொழுது அவர்கள் சின்ன குழந்தைகளாக மாறுறான். மனிதனுடைய இயல்பு, ஒரு சின்ன குழந்தையுடைய தேவை என்னவோ அந்த மனிதனுடைய தேவையும் அதுவாக மாறும். சின்ன குழந்தைகளுடைய தேவை என்னது? பெரிய வீடு ஒன்று தேவையா? 4 வயசு 5 வயசு 6 வயசு குழந்தைகளுக்கு என்ன தேவை அவர்களுடைய? பெரிய வீடொண்டு இருக்கணும், பெரிய ஜொம்பி இருக்கணும் பாப்பாவுக்கு. இது இல்ல, சின்ன பிள்ளைகள தேவை என்னண்டா, எப்பயும் என்னோட ஈக்கிற உமா, என் வாப்பா, என் நானா தங்கச்சிமா எல்லாரும் என்னோட இரக்கமா ஈக்கணும். சாப்பாடு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டியும் பரவாயில்ல, என்னோட எல்லாரும் இரக்கமா இருக்கணும். இதுதான் அந்த சின்ன பிள்ளைகளுடைய தேவை. பெற்றோர்கள் இருக்கிறாங்களே, வயது முதிர்ந்து கொண்டு போகும் பொழுது அவர்கள் சின்ன குழந்தைகளாக மாறுகிறார்கள். பிறகு அவர்களுடைய தேவை என்னண்டா, அன்புதான் அவர்களுக்கு தேவை. நாங்க எல்லாம் காசை கொடுத்துட்டு நல்லா இருங்க தின்னு கொண்டு என்று நாங்க சொல்ல பாக்குறோம். அவர்களுடைய தேவை அதல்ல, அன்பு காட்டப்பட வேண்டியவர்கள். அன்பைத்தான் அந்த நேரத்துல குழந்தைகள் அவர்களுக்கு கொடுக்க வேணும். அன்பு கொடுங்க பெற்றோர்களுக்கு. நாங்க நேசிக்கிறோம் என்றதை வெளிப்படுத்த வேணும். யார் யாருக்கும் வெளிப்படுத்துறோம் எங்களோட நேசங்களை, யார் யார்ட்டையும் எத்தனையோ வார்த்தைகளால சொல்றோம் உங்களை நாங்க நேசிக்கிறோம் என்றது. ஆனா பெற்றோர்களுக்கு சொல்லி இருக்கிறோமா? அன்பான சகோதரர்களே, அன்பை கொடுக்க வேணும் அவர்களுக்கு, அன்பு. நிறைய பேர்கள் பெற்றோர்களை சும்மா அந்த மரக்கட்ட மாற நினைக்கிறேன், அவங்களுக்கு உணர்வு ஒன்றே இல்லை. அவங்க அவங்க அன்பை மட்டும்தான் காட்டினார்கள் என்றதனால அதே அநேகமானவர்கள் அவங்கள மரக்கட்ட உணர்வு இல்லாதவர்களை போல நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கவலை வராது, என்ன செஞ்சாலும் மன்னிச்சிடுவாங்க. அன்பான சகோதரர்கள் அப்படி அல்ல, அவர்கள் மனிதர்கள், அவர்களுக்கு உணர்வு இருக்கிறது, அவர்கள் அழுகிறாங்க, அவர்கள்ட்ட எதிர்பார்ப்புகள் இருக்குது, அவர்கள் கவலைப்படுகிறார்கள், அவர்களுக்கு கவலை வருது, எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் பல கட்டங்கள்ல மகன்கிட்ட இருந்து பலதையும் எதிர்பார்க்கிறாங்க. உணர்வு இருக்கிற அவர்களுக்கு பாப்பா கிட்ட போய் எல்லாரும் சொல்றாங்க, உங்களோட மகன்டா மாஷா அல்லாஹ் அப்படியால் நல்ல அஹ்லாக், நல்ல பண்பு, சரி மிருதுவா பேசுவாரு, யார்டையும் மனசை உடைச்ச மாட்டாரு, வாப்பட மனசுல வருது, இதெல்லாம் வீட்டுல நான் காண இல்லையே, என்னையோட பேசுறான் இல்லையே, எல்லாரோடையும் சிரிச்சு நல்லா ஜோக் பண்ணி பேசுறான், அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்குது, ஏன் என்னுடைய மகன் என்னோட பேசுறான் இல்ல. அன்பான சகோதரர்களே, வாலிபர்களே, நாங்க அந்த அன்பு அவர்களுக்கு வெளிப்படுத்த வேணும். விசேஷமாக வாப்பாவுடைய அன்பு பலருக்கு தெரியாது. வாப்பமார்கள் பிள்ளைகள் எவ்வளவு நேசிக்கிறாங்க பலருக்கும் தெரியாது. எல்லாரும் வாப்பா விரோதியாக பாக்குறாங்க. பலர் பாக்குறாங்க வாப்பா, வாப்பாண்டா கொஞ்சம் அப்படித்தான் நிற்பார். நிறைய பேருட வார்த்தை என்னண்டா, எங்கட வாப்பா ஒரு ஜாதியால், நீங்க சொல்ற எல்லாம் சரிதான், நிறைய கடமைகளுக்கு எல்லாம் சரிதான், ஆனா எங்கட வாப்பா பத்தி உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு ஜாதியால், அவர் வித்தியாசமானால். நிறைய பேர்கள் இப்படி சொல்றாங்க. அன்பான சகோதரர்களே, இப்படி நினைக்கக்கூடிய ஆட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த பிரச்சனை யாருக்கு இல்ல சொல்லுங்க? வயசு போக கொள்ள ஒரு மாதிரி ஆகிறது, அது மனிதனுடைய பண்பு. அது நாங்களும் ஒரு ஜாதி ஆட்கள் தான், ஆனா எங்களுக்கு இப்ப விளங்குது இல்ல. எங்கடவன் பெரிசாகி வரும் பொழுது அவருக்கு விளங்கும், எங்கட வாப்ப ஒரு ஜாதி ஆள் என்றது. இப்ப எங்களுக்கு விளங்குவில்லை. தகப்பன்மார்களுடைய அன்பு தெரியாது. ஒரு சகோதரர் மகளுடைய கல்யாணம் முடிவாகி இருக்குது, ஒரு வருஷம் ஒரு மாசம் இருக்குது கல்யாணத்துக்கு, அவர் அழுது அழுகை இருக்குது. அவர் சொல்றாரு, மைய தூட்டில் அழுது அழுகிற அழுகையை விடவும் கூடுதலாகிக்கும், நான் அழுது அழுக. ஆனா மகளுக்கு தெரியாது, மனைவிக்கு மட்டும் தெரியும். கதவை மூடிக்கொண்டு அழுவார். ஏன் இவ்வளவு காலம் கூட இருந்த இந்த மகள் பிரிஞ்சு போக போறாளே என்ற அந்த கவலை. வளமையில இந்த ஸ்டேஷனரி ஜனவரி வரக்குள்ள ஸ்கூலுக்கு உரிய தேவையான சாமான்களை கொண்டு வரும் பொழுது அந்த புள்ளாத எடுத்து அட்டை போட்டு மடிச்சு பேக்ல வச்சு எல்லாம் அதை செய்ய கொள்ள வாப்பாவுக்கு பாக்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். பெருநாளுக்கு உடுப்பு கொண்டு வராரு, அதையெல்லாம் எடுத்து மடிச்சு அயன் பண்ணி வச்சு தயாராகும் பொழுது அதையெல்லாம் பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும். இவர் சொல்றார், நிக்காஹுடைய காலம் அந்த கிட்டவாகும் பொழுது உடுப்பு கொண்டு வந்தோம், நகை கொண்டு வந்தோம், மகள் எடுக்கிறா, அயன் பண்றா, அடுக்கிறா, இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு வந்த ஆத்திரம் இருக்குது, தாங்க இல்லாம நான் பாத்ரூம்ல போய் அடைச்சு கொண்டு அழுது. தகப்பன்மார்களுக்கு அன்பு இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் தான் தகப்பன்மார்கள். அந்த அன்பு எப்படியானது என்றதை நாங்க தகப்பனாக ஆகும் பொழுது புரிஞ்சு கொள்ளலாம். அது வரைக்கும் அதை விளங்கப்படுத்த இயலாது, அந்த அன்பு எப்படியானது என்றது. ஒரு மனிதர் இருந்தார், உமையா அவருடைய பெயர். சைதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உடைய ஆட்சி காலத்துல ஒரே ஒரு மகன், அவருக்கு ஒரே ஒரு மகன் மட்டும்தான். அந்த மகனுக்கு இபாதத்துல சரியான ஆர்வம், தீனுடைய விஷயங்கள்ல சரியான ஆர்வம். அவர் ஒரு சஹாபிட்ட போய் கேட்கிறார், அல்லாவுக்கு மிக விருப்பமான அமல் எது? சொன்னார்கள், ஜிஹாத் தான் அல்லாவுக்கு மிக விருப்பமான அமல். வீட்டுக்கு போனாரு, போய் சொன்னாரு, நான் அல்லாவுடைய ஜிஹாதுக்காக வேண்டி நான் போக போறேன், எனக்கு அனுமதி தாங்க. தாய் தகப்பன் அப்படி நேசம் அவர்களோட, அப்படி அன்பு. தாய் தகப்பன் முடியாது என்று சொல்கிறார்கள், நீ எப்படி எங்களை விட்டு போக போறாய்? இவர் கெஞ்சினார், கெஞ்சி 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 எப்படியோ அவர்களுடைய அனுமதியை வாங்கினார். போனார் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல போய் சொல்றார், நான் ஜிஹாதுக்கு போவேனும் எங்கேயாவது தூர இடத்துக்கு அனுப்புங்க. சைதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, தாய் தகப்பனுடைய அனுமதி எடுத்துட்டு வாங்க. போனார், அனுமதியை கேட்டார், சரி நிர்பந்தமா அனுமதி கொடுக்கிறாங்க. அவர் வந்தாரு, ஒரு தூர இடத்துல பாதுகாப்பு செய்யக்கூடிய ஒரு கூட்டம், பாதுகாப்பு அரண்கள் இருக்கிறது போர்டர்கள்ல, அந்த இடத்துக்கு இவர் அனுப்பி வைக்கிறாங்க. இவர் போனார், காலங்கள் கடந்து கொண்டே போகுது, தாயும் தகப்பனும் வீட்டுல இருந்து கொண்டு அழுகிறாங்க. பிரிஞ்சு அவரை பிரிஞ்சு இருக்க முடியல அந்த தகப்பனுக்கு. ஒரு நாள் அந்த உமையா தகப்பன் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். திடீர்னு பார்வைப்படுது ஒரு பறவை, அது புறா என்று வந்திருக்குது, சிறுவாயத்து ஒரு பறவை என்று வந்திருக்குது. அந்த பறவை கூடு அங்க இருக்குது. தாய் பறவை போய் சாப்பாடு எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய குஞ்ச கூப்பிடுது. கண்டதோடு அவருக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சு தாங்க முடியல, அழ ஆரம்பிச்சார், அழுதார். இந்த அளவுக்கு பல மாதங்களுடைய அழுகை, இவருடைய கண் பார்வை போய்விட்டது. குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் அழுதால் அந்த கண்ணீர் கண் பார்வையை பாதிக்கும். குர்ஆன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழுகை அவர்களுடைய பார்வையை இல்லாமல் ஆக்கியது. அதே மாதிரி இவருடைய பார்வை போயிருச்சு, அதுக்கு அந்த அளவுக்கு அழுதார். பிறகு ஒரு கட்டம் வந்தது, தாங்கிக் கொள்ள முடியல. சைதுனா உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பத்வா செய்ய ஆரம்பிக்கிறார். சில கவிகளை படிச்சு அங்கேயும் இங்கேயும் போராடங்கள் எல்லாம் கவி படிக்கிறார். அந்த கவியில உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பத்வா செய்யறார். உமர் என்னுடைய மகனை திருப்பி எடுக்கவில்லையானால் அவருக்கு நான் அரஃபாவுல போய் பத்வா செய்வேன் என்று சொல்லி ஒரு நீண்ட கவியை பாடினார். அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர், இவருக்கு பார்வை இல்லை, இவரை மெதுவா எங்கேயோ போறது என்று சொல்லி கூட்டிட்டு போய் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிற ஒரு மஜ்லிஸ்ல உட்கார வச்சுட்டான். வச்சிட்டு கொஞ்ச நேரத்துல சொல்றாங்க, ஏதாவது கவிகள் இருந்தா படிச்சு காட்டுங்களே, எல்லாரும் உங்களோட கவிகளை கேட்கணும் என்று ஆசைப்படுறாங்க. இவருக்கு அந்த நேரத்துல வந்தது அந்த கவி தான், உடனே அதை பாடினார். உமர் ரலியல்லாஹு அதிர்ந்து போனார்கள். என்ன எனக்கு ஏசுறாரு, எனக்கு பதுவா செய்யறாரு? உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டாங்க, என்ன விஷயம்? அப்பதான் அங்க இருந்தவர்கள் சொன்னார்கள், இவருடைய மகனை நீங்க அனுப்பி இருக்கிறீங்க, கிலாப் அவருடைய பெயர், கிலாப் அனுப்பி இருக்கிறீங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் உடனடியாக தகவல் அனுப்பினாங்க அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு, நீங்க கிலாப உடனடியாக இங்க அனுப்பி வைங்க, பரீதுல அனுப்பி வைங்க. பரீதுன்னா போஸ்டுக்கு சொல்றது. அந்த காலத்துல போஸ்டுடைய பரீதுடைய முறை இருந்தது. அதாவது ஒரே தூரமான ஒரு இடத்திலிருந்து ஒரே வாகனத்துல குதிரையில பயணம் செய்வதாக இருந்தால் அந்த குதிரைக்கு களைப்பு இருக்கிறது, சாப்பாடு கொடுக்க வேணும், வார ஆளுக்கு களைப்பு இருக்கிறது, பல நாட்கள் எடுக்கும். பரீதுடைய முறை இருந்தது. அது எப்படி என்றால், ஒரு குதிரை ஒரு 5 கிலோமீட்டர் அது மாதிரியான தூரம் அளவுக்கு வரும். பிறகு அடுத்த இடத்துல அடுத்த குதிரை தயாராகி இருக்கும், அதுல ஏறுவார் வருவார். இடையில தேவைப்பட்ட ஆலையும் மாத்துவாங்க. இப்படி வந்து சேரும் பொழுது 2 நாள்ல வாரது, 3 நாள்ல வாரது, சில நேரங்கள் அரை நாள்ல ஒரு நாள்லயே வந்து சேர்ந்துடும். சொன்னாங்க, என்னுடைய தகவல் கிடைச்சதும் பரீது மூலமாக, பரீதுடைய அந்த வாகனத்துல போஸ்ட் வாகனம் இருக்குது, அந்த வாகனத்துல நீங்க கிலாப் அனுப்பி வைங்க. மிக வேகமாக வந்து மதீனாவுக்கு சேர்ந்துட்டார் கிலாப். உமர் ரலியல்லாஹு இடத்துல வருகிறார். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, கிலாப் உங்களோட வாப்பாவுக்கு நீங்க எப்படி ஹிதுமத் செய்றீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்க. சொன்னார் அவரு, என்னுடைய உம்மா வாப்பாவை நான் நல்ல முறையில பாக்குறேன், என்னுடைய எனக்கு ஏதாவது அவர்கள் சொல்ல நினைத்தால் சொல்றதற்கு முன்னாலே நான் அதை செஞ்சிருவேன். ஏதாவது ஒன்றை வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று எனக்கு தெரிஞ்சால் சொல்றதற்கு முன்னாலே நான் விட்டுடுவேன். இப்படிதான் நான் அவர்கள் ஹிதுமத் செய்யறேன். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்ல ஏதாவது விசேஷம் இருக்கு, இன்னும் சொல்லுங்க, எனக்கு வேற என்ன செய்வீங்க, ஏதாவது இருக்கிறது என்று எதிர்பார்த்தாங்க. அவர் சொன்னார், இப்படிதான் நான் ஹிதுமத் செய்யறேன், சந்தோஷப்படுத்துறேன். சொன்னாங்க, இன்னும் இருக்கிறது, சொல்லுங்கள். அவர் சொன்னார், நான் என்னுடைய வாப்பாவுக்கு ஒரு விசேஷமான முறையில பால் கறந்து கொடுக்கிறேன். அது எப்படி என்று கேட்டார்கள். சொன்னார்கள், இந்த நான் அடுத்த நாள் காலையில அவருக்கு கொடுக்க வேண்டிய பால இரவே நான் ஒட்டகங்களை பார்ப்பேன். ஆக நல்ல பால் மடியில ஒட்டகம் எதுல பால் நிறைஞ்சி இருக்கிறதோ அந்த அந்த மிருகத்தை கொண்டு வந்து ராவோட ராவா கட்டிடுவேன். அதிகாலையில நான் எழும்பி போய் கூலான தண்ணீரை எடுத்து அந்த பால் மடிய நல்லா தண்ணி அடிச்சு 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 குளிராக்குவேன். எந்த அளவுக்கு என்று அதுக்குள்ள இருக்கிற பாலும் குளிராகிற அளவுக்கு கூலாக்குவேன். பிறகு பால் எடுக்கிற ஒரு முறை இருக்கிறது, அந்த முறையில எடுத்தா நுர வரும், நுர வார விதத்தில் பால் எடுக்கிறதுக்கு முறை இருக்கிறது. அந்த முறையில நான் பாலை கறந்து தகப்பனுக்கு கொண்டு போய் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். சரி என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய தகப்பனார சொன்னார்கள், நீங்க அது மாதிரி பால் ஒன்று எடுத்துட்டு வாங்க, பாலுண்டு கறந்து பாலுண்டு எடுத்துட்டு வாங்க கொண்டு வந்தார். பாலை எடுத்து வச்சாங்க. வச்சுட்டு அங்க இருந்தவங்களுக்கு சொன்னாங்க, இவரை கொண்டு போய் ரூம்ல அடைக்கலாம். அடைக்கப்பட்டார். இப்ப தகப்பன் உமையாவை கூப்பிடுறாங்க. அவர் வந்தாரு. வந்தோடனே கேக்குறாங்க, உமர் ரதியல்லான் அவர்கள், உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குதா? சொன்னார்கள், எனக்கு எந்த தேவையுமே இல்லை, எந்த ஒரு நல்ல விஷயத்தினாலையும் சந்தோஷப்படக்கூடிய நிலையில நான் இல்லை, இப்ப எனக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொன்னார். இல்ல நீங்க சொல்லதான் வேணும், உங்களோட ஆசை என்னது? அவர் சொன்னா எந்த ஆசையும் இல்ல. இல்ல சொன்னார்கள், நான் சத்தியம் என்று கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க உங்களோட ஆசைய. சொன்னார், என் மகன் கிலாப் திரும்பி ஒரு தடவை என்னுடைய மௌத்துக்கு முன்னால வர வேணும், அவரை நான் கட்டி பிடிக்க வேணும், அவருடைய வாசத்தை நான் உணர வேணும், இதுதான் என் ஆசை. உமர் ரதி எல்லாரும் சொன்னாங்க, பால் இருக்குது குடிங்க, அதுக்கு பிறகு பார்ப்போம். சொன்னார்கள், எனக்கு பால் தேவையில்லை. பால் என்றதும் பழைய பால் நினைவு வந்ததற்கு சொன்ன பால்வானம் இல்ல, குடிச்சுதான் ஆக வேணும். சத்தியம் விட்டு சொல்றேன், குடிங்க. குடிச்சாரு, எடுத்தாரு, வாய்க்கு கொண்டு போனாரு. கொண்டு போனதும் உடனே கண்ணில் இருந்து கண்ணீர் வடி ஆரம்பிக்கதை சொன்னார். இந்த பால்ல என்னுடைய மகன் கிலாபுடைய வாசம் வருகிறது என்றார். உமர் ரதியல்லான் அவர்களுக்கு அழுகைய கட்டுப்படுத்திக் கொள்ள முடியல, முகத்தை மூடிக்கொண்டு அழுகிறாங்க. உடனே சொன்னாங்க, கிலாவை கூட்டிட்டு வாங்க. பாப்பா பார்த்து சொல்றாங்க, இதோ வந்திருக்கிறார், முன்னால நிற்கிறார். பாப்பா எழும்பினாரு, கட்டி அணைச்சு கொண்டு அழ ஆரம்பிக்கிறார். உமர் ரதி எல்லாம் அழுதாங்க, அங்கிருந்து அவ்வளவு பேரும் அழுதாங்க. உமர் ரதி எல்லாம் அன்பும் கிலாப் மகனை பார்த்து சொல்றாங்க, இத அறத்தல் ஜென்னா கிலாப், உங்களுக்கு சொர்க்கம் வேணும் என்று ஆசையாக இருந்தால் சொர்க்கம் இந்த வாப்பட காலு கீழே இருக்குது, இங்க இருந்து சொர்க்கத்தை அணைச்சு கொள்ளும். அன்பான சகோதரர்களே, எங்கட வீட்டுல இருக்கிற வாப்பமாரும் இப்படித்தான், அவங்களுக்கு நிறைய ஆசை இருக்குது, எங்களை கட்டி பிடிச்சி எங்களோட மோனக்கா செய்ய வேணும், முத்தமிட வேணும் என்ற ஆசை இருக்கு. நீங்க இந்த சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு கொஞ்சம் வாப்பமார கொஞ்சம் பாருங்க, இதே மாதிரி தான் எங்களையும் எங்களுடைய பெற்றோர் எங்களோட வாப்ப கொஞ்சினாரு. எத்தனை முத்தங்கள் எங்கட பெற்றோர்களுக்கு எங்கட கையால சாப்பிடணும் என்ற ஆசை இருக்குது. அவங்கள்ட்ட பணம் இருக்கலாம், அது இல்ல, எங்கட கையால சாப்பிடணும் என்ற ஆசை அவங்களுக்கு இருக்குது. நாங்க அதை புரிஞ்சு கொள்றோம் இல்ல, மௌத்தானதுக்கு பின்னால புரிஞ்சு கொள்றாங்க. எத்தனையோ பேர்களை பார்த்திருக்கிறோம், வாப்பா உமா மௌத்தானதுக்கு பின்னால வந்து காலை பிடிக்க பாக்குறாங்க. வானம் வானம் என்று சொன்னாலும் காலை பிடிச்சி காலை முகந்து கொள்ள பாக்குறாங்க. இது ஹயாத்தோடு இருக்கிற நேரத்துல ஏன் செய்யல? இப்ப செஞ்சு என்ன பிரயோசனம் இருக்குது? விளங்குறாங்களா? உமா மன்னிச்சு கொள்ளுங்க, வாப்பா மன்னிச்சு கொள்ளுங்க, என்ன மையத்தை வச்சுட்டு சொல்றாங்க. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது. ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல போய் வாப்பாவுடைய ஹக்க சரியா செய்யலையே, உமாவுக்கு ஹிதுமை செய்ய கிடைக்கலையே என்று கை சேதப்படக்கூடிய நிலை எங்களுக்கு வரக்கூடாது. அதுக்கு முன்னால செய்ய வேண்டியதை செஞ்சு கொள்ளணும். ஒரு சகோதரரை பத்தி கேள்விப்பட்டு, அரபு நாட்டை சேர்ந்தவர், தாய் வஃபா தாயி 34 வருஷம், அவர் 34 வருஷமாக தாய்க்காக மஸ்ஜித் கட்டுறது, சதக்கா கொடுக்கறது, அந்த பணி இந்த பணி செஞ்சு கொண்டிருக்கிறாராம். உஷ்ரோடு இருக்கிற காலத்திலேயே செஞ்சிருப்பாரு. ஆனா தாய் மௌத்தானதுக்கு பின்னால பலரும் இதை விளங்குறாங்க, அதனுடைய அருமையை விளங்குறாங்க. நாங்க அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிற நேரத்திலேயே விலகிக் கொள்ளவே, தகப்பன்மார்களை எப்பையும் பெருமையாக அறிமுகப்படுத்தும். இவர் ஏண்ட வாப்பா, நிறைய பேர்களுக்கு வெக்கம், வாலிபர்களுக்கு வெக்கம் பாப்பாவை சொல்றதுக்கு, வாப்பாண்டா அப்படித்தானே இருப்பாரு நினைக்கிறாங்க, வாப்பான எப்படி அறிமுகப்படுத்துறது, காட்டிக்கொள்ளாம பாக்குறான். அன்பான சகோதரிகளை, எப்பயாவது ஒரு வாப்பா தன் மகனை மறைச்சிருக்கிறாரா? எவ்வளவு பெருமையா சொல்லுவார், என் மகன். சில பிள்ளைகளுக்கு வாப்பா பெரியவர்களானதுக்கு பின்னால வாப்பமார்கள் அறிமுகப்படுத்தும் போது கோபம் வரும். மான் ஓலவில் செஞ்சிருக்கிறார், நல்ல ரிசல்ட் வந்து வாப்பா சொல்ல கொள்ள சும்மிரிங்களே வாப்பா, கோபம் வரும். அன்பான சகோதரர்களே, கோபம் வரக்கூடாது, பெருமைப்பட வேணும். நாங்க பெருமையா அறிமுகப்படுத்தும் நண்பர்கள்ட்ட, ஏண்ட வாப்பா இது, குர்ரத்து அயின், ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டியது என்ன என்றதை குர்ஆன் சொல்லுது. குர்ரத்து அயின், பெற்றோர்களுக்கு சொல்லுது, துவா கேளுங்க, உங்களோட குழந்தைகள் உங்களுக்கு குர்ரத்து அயினா. குர்ரத்து அயின் தான் என்ன? கண்கள் குளிர்ச்சி அடைகிறது, சந்தோஷத்துடைய உச்சகட்டம், நல்ல சந்தோஷம் வந்தா கண்கள் குளிராகும். அந்த குளிர்ச்சியை கொடுங்க. ஒரு சஹாபி வந்தார், யார் ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது போறதுக்காகவே நான் வந்திருக்கிறேன், என்ன அனுப்புங்க. நீங்க கேட்டார்கள், உங்களோட உம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்க? சொன்னால், தரக்துஹுமா யப்கியான், நான் வரும் பொழுது ரெண்டு பேரும் என்னுடைய வருகைக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள், அழுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் இருக்குதே, அவருக்கு மட்டும் இல்ல, எங்க ஒவ்வொருவருக்கும் தான் இந்த பதில். சொன்னார்கள், இர்ஜ இலைஹிமா ஃபஅத்ஹிக்ஹுமா கமா அப்கைதஹுமா, திரும்பி போங்க உங்களோட உம்மோட வாப்பா கிட்ட, அவர்களை அழ வச்சது மாதிரி நீங்க அவர்களை சிரிக்க வைங்க. அன்பான சகோதரர்களே, நிறைய பேர்கள் சிரிக்க வைக்கிறதுக்கு நிறைய அவங்களுக்கு நிறைய முறைகள் தெரியும், எல்லாரையும் சிரிக்க வச்சிருவாங்க. இந்த திறமையை வீட்டுல காட்ட வேணும். உம்மை வாப்பாவை சிரிக்க வச்சு பார்த்து சந்தோஷப்படுங்க. என்ன சொல்றாங்க, அல வச்சது மாதிரி அவங்கள சிரிக்க வைங்க. செய்வோமா இன்ஷா அல்லா? சிரிக்க வைக்கணும். என்ன முறைய செய்ய முடியுமோ அந்த முறைய செஞ்சு தாய சிரிக்க வைக்கணும், வாப்பா சிரிக்கணும், மனசுக்குள்ளா நான் சந்தோஷப்படணும். நபி அவர்கள் சிரிக்க வச்சு சொன்னாங்க, நான் சிரிக்க வச்சிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், ஒவ்வொரு மகனுக்கும் தெரியும், என் வாப்பாவை எப்படி சிரிப்பூட்டலாம், என் உம்மாவை எப்படி சிரிக்க வைக்கலாம். அன்பான சகோதரர்களே, முயற்சி செய், இந்த திறமையை வீட்டுல பயன்படுத்துங்க, சிரிக்க வைங்க. சிரிச்சாங்கன்னா சந்தோஷப்படுங்க, அல்ஹம்துலில்லாஹ் நான் பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சிட்டேன், பெரிய ஒரு இபாதத்தை நான் செஞ்சிட்டேன். அன்பான சகோதரர்களே, மற்றவங்களை சிரிக்க வைக்க கஷ்டம், பெற்றோர்களை சிரிக்க வைக்கிறது லேசி. பெற்றோர்களுக்கு செலவழிக்கிறது ஒரு நாளும் செலவுல எழுதவானும் வரவுல எழுது, துனியாலேயே திரும்ப கிடைக்கும். ரெண்டு நன்மைகள் இருக்குது, அல்லாஹு தஆலா அதனுடைய கூலிய உலகத்திலே தாரா. சொன்னார்கள், யாருக்கு ஆசையோ ரெண்டு விஷயம் கிடைக்கணும் என்று, ஒன்று ரிஸ்க்ல பரக்கத், வருமானத்துல அபிவிருத்தி பரக்கத் கிடைக்கணும் என்று யாருக்கு ஆசையோ, நிறைய செல்வம் செல்வத்துல பரக்கத் கிடைக்கணும் என்று யாருக்கு ஆசையோ. நாங்க அந்த செல்வத்துக்காகத்தான் எல்லாரையும் விட்டுட்டு நாங்க எங்கெங்கயோ இருக்கிறோம். சொல்றாங்க, யாருக்கு செல்வத்துல பரக்கத் கிடைக்கணும் என்று ஆசையோ. ரெண்டாவது, வாழ்க்கை நீள வேணும், பெரிய வாழ்க்கை கிடைக்க வேணும் என்று யாருக்கு ஆசை இருக்குதோ, ஒன்று செய்யுங்க, ரெண்டு விஷயம் செய்யுங்க. ஒன்று பெற்றோர்களுக்கு நீங்க உபகாரம் செய்யுங்க, உதவி செய்யுங்க, பெற்றோர்களுக்கு நல்லா ஹிதுமத் செய்யுங்க, சந்தோஷப்படுத்துங்க. ரெண்டாவது, குடும்பத்தோட சேர்ந்து நட, சகோதரங்கள் குடும்பங்கள் இவர்களோட சேர்ந்து நட. ஃபிரௌன் இருக்கிறானே, ஃபிரௌன் குர்ஆன்ல மிகப்பெரிய குஃபுருக்கு உதாரணமாக சொல்லப்படக்கூடியவர். ஃபிரௌன் செஞ்ச அநியாயம் தாங்க இயலாம எத்தனையோ வருஷங்களுடைய முயற்சிக்கு பின்னால சைதுனா மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்துல துவா கேட்கிறாங்க, ரப்பனா ஸ்மிஸால அம்வாலிஹிம் வஷ்துத் அலா குலூபிஹிம் ஃபலா யுமினு ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம். யா அல்லாஹ், இதற்கு பின்னால இவனுடைய விஷயத்துல இந்த முயற்சியும் பயனளிக்காது, இவனை அழிச்சிடு, இவனுடைய சொத்துக்களை அழிச்சிடு, இவர்கள் அதாப வேதனைய காண்ற வரைக்கும் இவர்கள் ஒரு நாளும் திருந்த போறது இல்ல. அல்லாஹு தஆலா இந்த இவ்வளவு காலம் இப்படி ஒரு துவாவை கேட்கவே இல்லை அவங்க. எத்தனை வருஷத்துடைய முயற்சிக்கு பின்னால இந்த துவாவை செஞ்சார்கள். அல்லாஹு தஆலா பதில் அனுப்பினான், மூசா ஹாரூன் அலைஹிமஸ்ஸலாம் ரெண்டு பேரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க ரெண்டு பேரும் கேட்ட துவாக்கள் கபூலாக்கப்பட்டு விட்டன. இப்ப அவருடைய ஹிதாயத்துடைய கதவு மூடப்பட்டாச்சு, இப்ப இஸ்லாம் அவனுக்கு கிடைக்காது, அழிக்கப்படத்தான் போறாங்க. ஆனால் துவா அங்கீகரிக்கப்பட்டாச்சு, இவர்களுக்கு அழிவு வரல. 40 வருஷங்கள் பிறகுதான் அந்த துவாவுடைய துவா கபூலானது. அழிக்க போறோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டான், 40 வருஷங்கள் பின்னால்தான் அல்லாஹ் அழிச்சான். அன்பான சகோதரர்கள், ஏன் இவ்வளவு பெரிய ஒரு காலம் தவணை கொடுக்கப்பட்டது? முஃபஸ்ஸிரீங்கள்ல ஒரு சாரார் சொல்கிறார்கள், தஃப்ஸீருடைய உலமாக்கள் சிலர் சொல்றாங்க, ஃபிரௌன் மிக மோசமான காஃபிராக இருந்தாலும் சில நல்ல பண்புகள் இருந்தது. அதுல ஒன்று என்னண்டா, அவனுடைய தாய் இருந்தால் தாய்க்கு மிகப்பெரிய ஹிதுமத், தாயோட அவ்வளவு பணிவு. வெளியில ஆனா ரப்புக்கும் உள்ள ஆளா என்று சொல்லி இருந்தாலும், நான் தான் பெரிய ரப்பு என்று அவ்வளவு பெரிய பெருமை அடிச்சாலும், தாயிடத்தில் அவ்வளவு பணிவாகவும் தாயுடைய ஹிதுமத்தை செஞ்சான் அல்லாஹு தாலா. அதனாலதான் அவனுக்கு இவ்வளவு பெரிய சந்தர்ப்பத்தையும் தவணையையும் கொடுத்தான் என்று சொல்றாங்க. அன்பான சகோதரர்களே, குஃபர்ல இருக்கக்கூடியவங்க தாய் தகப்பனுக்கு ஹிதுமத் செஞ்சு இவ்வளவு பெரிய பலன்களை காண்றாங்க என்றா, இஸ்லாத்துக்குள்ள இருந்து கொண்டு நாங்க செஞ்சா காண மாட்டோமா? அதனால வாழ்க்கை செழிப்பாகணும் என்றா பெற்றோர்களை செழிப்பாங்க. ஹுமா ஜன்னத்துக்கு அவனாரும் சொன்னார்கள், உன்னுடைய தாயும் தகப்பனும் தான் உண்ட சொர்க்கம் உண்ட நரகம். அங்க முடிவு செய்ய போனதுக்கு பின்னால கவலைப்பட்டு அழுது வேலை இல்ல இருக்கிறவர்கள், நான் கேட்கல யாருக்கு இருக்கிறாங்க என்று, அதிகமானவர்களுக்கு பெற்றோர்கள் இருப்பாங்க, சிலருக்கு ஒருத்தர் போயிருப்பாங்க ஒருத்தர் இருப்பாங்க, யார் இருக்கிறாங்களோ பயன்படுத்தி கொடுங்க. வஃபாத் ஆகி இருந்தால் அவர்களுக்காக நிறைய துவாச்சு, அவர்களுக்கு என்ன செய்யறது, நிறைய பேர்களுக்கு அந்த ஒரு கவலை இருக்கு, வஃபாத் ஆகிட்டாங்களே பயன்படுத்தி கொள்ள கிடைக்கலையே என்ன செய்யறது, அவங்களுக்காக நிறைய துவா செய்யுங்க, அவங்களோட பேர்ல சதகாக்கள் கொடுக்க வேணும். அவங்களுக்காக அதிகமாக அழுது 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 அவங்களோட மஹ்ஃபிரத்துக்காக நாங்கள் துவா கேட்க வேணும். அடுத்தது, அவங்க உயிரோடு இருக்கிற காலத்தில் யாரோட நெருக்கமாக இருந்தாங்களோ, அது உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட நாங்கள் மிச்சம் கண்ணியமாக நடக்கணும், அவங்களுக்கு அன்பளிப்புகள் கொடுக்கிறது, அவங்கள கண்ணியப்படுத்துறது, இதுவும் பெற்றோர்களுக்கு செய்கிற கடமைகள் உள்ளது. இப்ன உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பயணம் போய்கொண்டிருக்கிறாங்க, இடைவழியில ஒரு கிராமவாசி ஒன்றுமே தெரியாத ஒரு மனுஷன் வாரார். உடனே தன்னுடைய மிருகத்தில இருந்து வாகனத்திலிருந்து கீழே இறங்கினான். அவரோட அழகா பேசி போட்டு மேலதிகமாக இருந்த ஒரு கழுதை அவருக்கு கொடுத்து தன்னுடைய தலையில அறிஞ்சிருந்த தலைப்பாகாய் அப்படியே கலட்டி அவருக்கு போட்டான். இது கண்ணியப்படுத்துற முறைகள் உண்டு அவர்களிடத்துல. பக்கத்தில் இருந்த ஆட்கள் கேட்கிறாங்க, இவ்வளவு பெரிய கண்ணியம் ஒரு அதுவும் போய் போய் ஒரு கிராமத்து மனுஷனுக்கு சொன்னார்கள். இவர் இவ்வளவு பெரிய கண்ணியத்தை நான் இவருக்கு கொடுத்தது காரணம், இவர் எங்கட வாப்பாட கூட்டாளி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு மகன் வாப்பாவுக்கு செய்யற பெரிய உபகாரங்கள்ல ஒன்றுதான், வாப்பா ஹயாத்தோட இருக்கும் பொழுது, வாப்பா ஹயாத்தோட இருக்கும் பொழுதோ மௌத்தானதுக்கு பின்னாலோ, ஹயாத்தோட இருக்கிற நேரத்துல யார் யாரையெல்லாம் நேசித்தார்களோ அவர்களை கண்ணியப்படுத்துவது தகப்பனுக்கு பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உபகாரம் என்று சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் நான் செஞ்சேன். அன்பான சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் வாப்பா யாரோட மிச்சம் நெருக்கமாக இருக்கிறார், யார கண்ணியப்படுத்துறார். அந்த ஆட்களை நான் கண்ணியப்படுத்துவேன், அந்த ஆட்களை கண்ணியப்படுத்துவேன். இதெல்லாம் பெரிய உபகாரங்கள். அதிகமாக அவர்களுக்காக துவா கேட்கிறது. சிலர் நிர்பந்தமாக தூரத்தில் இருப்போம், பெற்றோர்கள் அங்க இருக்கிறாங்க, நிர்பந்தமாக நாங்கள் தூரத்தில், அவங்கதான் எங்களை அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்ப என்ன செய்யறது, அடிக்கடி பேச வேண்டும். எப்பையும் உமாவோ வாப்பாவோ ஒரு விஷயத்தை சொன்னா, தலைவலி மாதிரி இருக்குது மகான் என்று சொன்னா, எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்லை, அடுத்த கால்ல தலைவலி என்று சொன்னீங்களே எப்படி இருக்குது என்றதை கேட்க தவறிடக்கூடாது. நான் அதை மறந்துடுறது, வெளிலே சொல்லி இருப்பா, பகல் திரும்ப பேசும் பொழுது அது நினைவு வாரதில்லை எங்களுக்கு. எப்பயும் இப்படி ஒரு விஷயத்த சொன்னா கட்டாயம் கேட்கணும். பெண்கள் என்ற வகையில அவங்க சில நேரங்களில் சம்பந்தம் இல்லாத விஷயங்களை சொல்லுவாங்க. அமைதியா கேளுங்க, காது கொடுங்க, அதுக்கு திரும்ப விசாரிங்க. என்ன அந்த மனுஷி வந்தாவா, நீங்க யாரோ சொன்னீங்களே அவட ஹாலாத் என்னது, இப்ப அவட இதான் முடிஞ்சா, கல்யாணத்தின போறேன்னு சொன்னீங்க, போனீங்களா, சாப்பிட்டீங்களா, இன்றைக்கு என்ன கறியாக்கி இருக்கிறீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. தாய்மார்களுடைய அன்பை சம்பாதிக்கிறதற்கு வாலிபர்கள் சில கட்டங்கள்ல பெண் குழந்தைகளை போல மாறணும். வீட்டுக்கு போனா குசினிக்கு போங்க, தேங்காய் திருவுங்க, ஒன்னும் குறையாது. வேலைகளை செய்யுங்க, மாவு பிசைஞ்சு கொண்டு இருப்பாங்க, நீங்க மாவு பேனீங்க, நான் இந்த கிட்ட பிடிச்சு தாரேன், நான் வெட்டி தாரேன் என்று சொல்லி எடுத்து வேலை செய்யுங்க. அவங்களுக்கு உணர்வு கொண்டு வரணும், மாஷால நல்லபடியனாக இருக்கு. இந்த இந்த மனசுக்குள்ள இந்த ஒரு சந்தோஷமும் துவாவும் வந்தா போதும், அதுதான் துவா என்பது பெற்றோர்களுக்கு. இன்ஷால்லா இது ஒன்னும் வீணாகாது. இதெல்லாம் வாழ்க்கையில இதனுடைய முடிவுகளை நாங்க பார்ப்போம். முயற்சி செய்வோமா இன்ஷால்லா. அல்லாஹு தாலா பேசிய கேட்ட விஷயங்களை இதை விடவும் அழகாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. وآخر دعوانا الحمد لله.